When we seek to build the church,
நாம் சபையை கட்ட முயற்சிக்கும் பொழுது,
you probably heard me say that it's like building a three story building.
நான் குறுதே நீங்கள் கேட்டிருப்பீர்கள், அது ஒரு மூன்று மாடி கட்டடத்தை கட்டுவதற்கு பாக இருக்கிறது.
The first story is a personal walk with God.
அந்த முதல் தளம் நாம் தேவனோடு கூட இருக்கக்கூடிய தனிப்பட்ட வாழ்க்கை.
That is keeping a good conscience like we have been speaking.
நாம் பேசிக்கொண்டிருக்கிறது போல அது ஒரு நல்மன சாட்சியை காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை.
So you can't build the church if you don't build that first story.
இந்த முதல் தளத்தை நீங்கள் கட்டாத பட்சத்தில் சபையை நீங்கள் கட்ட முடியாது.
And then on top of that is our family life.
அதற்கு மேலாக நம்முடைய குடும்ப வாழ்க்கை.
You can't build a family if both husband and wife are not keeping a good conscience.
கணவனும் மனைவியும் இருவரும் நல்மன சாட்சியை காத்துக் கொள்ளாத பட்சத்தில் அவர்கள் குடும்ப வாழ்க்கையை கட்ட முடியாது.
Then on top of that, the third story, we build the church.
அதற்கு மேலாக மூன்றாம் தளம், நாம் சபையை கட்டுகிறோம்.
The great tragedy in the world today is that people have not built the first and second story, are trying to build the third story.
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பரிதாபம் என்னவென்றால், முதல் தளத்தையும் இரண்டாம் தளத்தையும் கட்டாமலேயே மூன்றாம் தளத்தை கட்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள்.
And the result is it's not the church that Jesus is building.
அவருடைய விளைவு என்னவென்றால், அப்படிப்பட்ட சபையை இயேசு கட்டுவதில்லை.
So we've already spoken about keeping a good conscience, that is very important.
மிகவும் முக்கியமானது நம்முடைய மனசாட்சியை காத்துக் கொள்வது என்பதை குறித்து நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம்.
What is the most important thing in our family life?
குடும்ப வாழ்க்கையிலே முக்கியமான காரியம் என்ன?
I believe it is, if you have already kept a good conscience, then the most important thing is fellowship.
ஏற்கனவே நல்மன சாட்சியை காத்துக்கொண்டால், இப்பொழுது குடும்ப வாழ்க்கைக்கு முக்கியமான காரியம் என்னவென்றால் ஐக்கியம்.
In the Old Testament, I think a lot of people kept a good conscience.
பழைய ஏற்பாட்டிலே நான் நினைக்கிறேன் அநேக நல்மன சாட்சியை காத்துக்கொண்டார்கள்.
I don't think that people like Elijah and John the Baptist and all had a bad conscience.
எலியா, யோவான் சொன்ன இவர்கள் அவர்கள் ஒரு கெட்ட மனசாட்சியை வைத்திருப்பார்கள் என்று நான் நம்பவில்லை.
But they could not build fellowship.
ஆனால் அவர்களால் ஐக்கியத்தை கட்ட முடியவில்லை.
You never read of two prophets working together.
இரண்டு தீர்க்கதரிசிகள் ஒன்றாக சேர்ந்து ஊழியம் செய்வதை நாம் பார்ப்பதில்லை.
The closest that we see in the Old Testament is Haggai and Zechariah towards the end of the Old Testament.
பழைய ஏற்பாட்டின் கடைசி பகுதியிலே தான் ஆகாய் சகரியா இருவரும் கிட்டத்தட்ட அவர்கள் இணைந்து ஊழியம் செய்கிறதை பார்க்கிறோம்.
But even there, it was not really fellowship. Haggai was like a senior, older prophet and Zechariah was like a next generation.
அங்கேயும் கூட நல்ல ஒரு ஐக்கியம் என்று நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஆகாய் தீர்க்கதரிசியா அவர் ஒரு முதிர்ந்த தீர்க்கதரிசியா இருந்தார், சகரியா அவர் இளைஞராய் இருந்தார்.
So, in the New Testament, this is very important.
புதிய ஏற்பாட்டிலே இது மிகவும் இன்றியமையாதது.
We read that Jesus sent his disciples out two by two.
இயேசு தம்முடைய சீஷர்களை இரண்டு இரண்டு பேராக அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம்.
He never sent them alone.
ஒரு காலம் தனியாக அனுப்பவில்லை.
That's very important to notice.
அதை கவனிப்பது மிகவும் முக்கியம்.
That's not there in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே அப்படி இல்லை.
The Old Testament God always sent his prophets alone.
பழைய ஏற்பாட்டில் எப்பொழுதுமே தேவன் தீர்க்கதரிசியை தனியாகத்தான் அனுப்பினார்.
Every prophet was like that.
ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் அப்படித்தான் இருந்தார்.
I don't know how much fellowship Noah had with his wife.
நோவாவுக்கு அவருடைய மனைவியோடு கூட எவ்வளவு ஐக்கியம் இருந்தது எனக்கு தெரியாது.
Or Enoch, I don't know how much fellowship he had with his wife.
ஏனோக்கு எப்படி தன்னுடைய மனைவியோடு ஐக்கியப்பட்டார் என்று நமக்கு தெரியாது.
They walked with God, that's all we know.
ஆனால் அவர்கள் தேவனோடு கூட நடந்தார்கள் என்பது மட்டும் நமக்கு தெரியும்.
Moses, all we read is he was once fighting with his wife.
ஒருமுறை மோசே மனைவியோடு கூட சண்டை போட்டார் என்று பார்க்கிறோம்.
After that we don't read about his wife.
அதற்கு பிறகு மனைவியை குறித்து நான் வாசிப்பதே இல்லை.
Joshua, I don't know what wife he had.
யோசுவாவுக்கு எவ்விதமான மனைவி இருந்தால் எனக்கு தெரியாது.
David had 8 wives.
தாவீதுக்கு 8 மனைவிகள் இருந்தார்கள்.
Some of the Old Testament prophets were single.
சில பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் திருமணமாகாமல் தனியாக இருந்தார்கள்.
Only Isaiah we read that his wife was a prophetess.
ஏசாவை குறித்து மட்டும் நாம் எப்படி வாசிக்கிறோம் என்றால், அவருடைய மனைவியும் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார்கள்.
But we don't know in much about their family life.
ஆனால் அவருடைய குடும்ப வாழ்க்கை குறித்து நமக்கு அதிகமாக தெரியாது.
In fact, in the whole Old Testament, family life is not important.
சொல்லப்போனால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே குடும்ப வாழ்க்கை என்பது அவ்வளவு முக்கியமானதாக சொல்லப்படவில்லை.
Because the prominence was always given to the man.
அங்கே முக்கியத்துவம் எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு தான் கொடுக்கப்பட்டது.
But as soon as you come to the new covenant,
புது உடன்படிக்கைக்கு வந்த உடனே
you find Jesus giving prominence to women.
அங்கே இயேசு ஸ்திரீகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
We read about Mary sitting at his feet listening to his word.
மரியாள் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய பாதத்திலே வார்த்தையை கேட்டாள் என்று வாசிக்கிறோம்.
And the first person who saw the resurrected Jesus was a woman, Mary Magdalene.
இயேசுவை முதலாவது கண்டது ஒரு பெண்மணி, அவர்கள் மகதலேனா மரியாள்.
And you read in Luke 24 that Jesus was walking with two disciples to Emmaus.
லூக்கா 24 அதிகாரத்திலே எம்மாவுக்கு நடந்து சென்ற இயேசுவும் அந்த இரண்டு சிஷ்யர்களையும் குறித்து வாசிக்கிறோம்.
Many people have thought they were two men.
அநேகர் அவர்கள் இரண்டு பேருமே ஆண்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள்.
But when I read that they went and they lived in the same home, I think it could be a man and his wife.
அவர்கள் இருவரும் ஒரே வீட்டுக்கு தான் சென்றார்கள், அங்கு வாழ்ந்து கொண்டதால் என்று நான் பார்க்கும் பொழுது அது அந்த மனிதனும் அவருடைய மனைவியுமா இருக்கலாம் என்று நான் எண்ணுகிறேன்.
They were both disciples.
அவர்கள் இருவருமே சிஷ்யர்களாக இருந்தார்கள்.
But it was a man and a wife walking towards Emmaus and Jesus walked with them.
ஆனால் அங்கே அந்த மனிதனும் அவருடைய துணைவியாரும் இருவரும் சேர்ந்து இயேசுவோடு கூட எம்மாவூஸ் ஊருக்கு நடக்கிறார்கள்.
And then Jesus went into their home.
இயேசு அவருடைய வீட்டிற்கு சென்றார்.
And blessed their home.
அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார்.
That's the type of home that we need.
இப்படிப்பட்ட வீடு தான் நமக்கு அவசியமாக இருக்கிறது.
I want you to turn to Luke 24.
லூக்கா 24 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
In Luke 24 we read that
Luke 24th chapter na vasikkrom
these two disciples were walking towards Emmaus
inda irandu shishyaralum Emmauvai nokki nadandu pogurargal
and Jesus came and walked with them
Yesu avarodu kuda nadakka aarambikkar
and you know they were looking very sad
avargal migundu dukkamugamai kaanapattargal
and Jesus went along with them to encourage them
avargalai utsaagapadutha mudiya Yesu avargalodu kuda selugirar
and he explained the scriptures to them we read in verse 27
27 ஆம் வசனத்திலே வாசிக்கிறது போல வேத வாக்கியங்களை அவர்களுக்கு இயேசு விவரித்து காண்பிக்கிறார்
and listen to this verse 28
28 ஆம் வசனத்தை கவனியுங்கள்
when they approached the village
அந்த கிராமத்திற்கு வந்து சேரும் பொழுது
Jesus acted as though he would go further
தொடர்ந்து போகிறவர் போல காணப்பட்டார் இயேசு
does Jesus act
இயேசு இப்படி அவர் நடிக்கிறாரா
that's what it says here
இங்க அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது
that means he told them I think I want to go somewhere else
நான் வேற இடத்துக்கு போக வேண்டியதா இருக்குது என்று அவர் சொல்கிறார்
But it says here in verse 29 they urged him saying stay with us.
அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார் ஆனால் 29 ஆம் வசனத்திலே அவர்கள் எங்களோடு கூட தங்கி இரு என்று கேட்கிறார்கள்.
So why did Jesus act as though he was going further?
ஏன் அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார்?
Because he was testing them.
அவர்களை சோதித்து பார்க்கிறார்.
How eager are you to have me in your house?
உங்களுடைய குடும்பத்திலே என்னை ஏற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு வாஞ்சி உள்ளவர்களா இருக்கிறீர்கள் என்பதை சோதித்து பார்க்கிறார்
and he tests us also
நம்மையும் கூட அவர் சோதித்து பார்ப்பார்
how eager are you to have me in your house
என்னை உங்களுடைய குடும்பத்திலே வைத்துக் கொள்வதற்கு எவ்வளவு வாஞ்சி உங்களுக்கு இருக்கிறது
so when they came to the door of the house
ஆகவே அவர்கள் அந்த வீட்டின் வாசலுக்கு வரும்பொழுது
Jesus says okay goodbye I'm going
ஆகவே சரி டாடா நான் போயிட்டு வருகிறேன் என்று சொல்கிறார்
and he wanted to see what is their response going to be
இந்த விஷயத்திற்கு அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை பார்க்க முடியாது விரும்பினார்
they said no please stay here
இல்லை நீங்கள் எங்களோட கூட தங்கி இரு என்று வருந்தி கேட்கிறார்கள்
and he said no I can't stay I have to go somewhere else
இல்லை நான் போக வேண்டி இருக்கிறது என்று சொல்கிறார்
and it says they urged him verse 29
29 ஆம் வசனத்திலே பார்த்தீர்களா அவரை வருந்தி கேட்டார்கள்
that means they had to ask him again and again and again
mindu mindumaa illa irundir ponga irundir ponga irundir ponga nu solli thirumbu thirumbumaa kekka vendiyada irundhathu
maybe 4 or 5 times
நான்கு ஐந்து முறைகள் கேட்டிருந்திருப்பார்கள்
was jesus reluctant to go into their house
அந்த குடும்பத்திற்கு போவதற்கு தயக்கம் காட்டினாரா இயேசு
no
இல்லை
He was very eager to go to their house.
அவருடைய குடும்பத்திற்கு போவதற்கு மிகவும் உற்சாகமுள்ளவராய் இருந்தார்.
Then why did he act as if he was reluctant?
அப்படியானால் ஏன் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார்?
To find out how eager they were.
அவர்கள் எவ்வளவு உற்சாகமாக இருக்கிறார்கள் என்பதை காண்பிக்க முடிய பார்க்க முடியாக.
So the first thing we see here is that Jesus was very eager to go into their house.
ஆகவே இங்கே நாம் பார்க்கக்கூடிய முதல் காரியம் என்னவென்றால் இயேசு அவருடைய குடும்பத்திற்கு செல்வதற்கு மிகவும் வாஞ்சியுள்ளவராய் இருந்தார்.
This is a young married couple.
இவர்கள் இளம் தம்பதிகள், திருமணமான இளம் தம்பதிகள்.
And it's a picture of a family into which home Jesus is very eager to come.
இங்கே ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்குள்ளாக இயேசு செல்வதற்கு மிகவும் வாஞ்சியாய் இருக்கிறார் என்பது என்னுடைய காரியம்.
But he will test you to see whether you are eager or not.
ஆனால் உண்மையாலுமே நீங்கள் அதற்கு வாஞ்சியா இருக்கலா இல்லையா என்பதை சோதித்து பார்ப்பார்.
Supposing they had said, okay, we'll see you some other time.
சரி, நீங்கள் போங்கள், பின்னர் எப்பொழுதாவது சமயம் கிடைக்கும் போது பார்ப்போம் என்று சொல்லியிருந்தால்,
they would have missed something.
ஏ அவர்கள் ஒன்றை இழந்திருப்பார்கள்.
See, we can't have the presence of the Lord in our home unless we are really longing for it with all our heart.
நம்முடைய முழு இதயத்தோடு கூட நாம் வாஞ்சிக்காவிட்டால் தேவனுடைய சமூகம் நம்முடைய இல்லங்களிலே தங்கி இருக்காது.
He wants to come but he won't come.
அவர் வர விரும்புகிறார் ஆனால் வர மாட்டார்.
Because he sees that we are not so eager.
ஏனென்றால் நாம் அவ்வளவு வாஞ்சியுள்ளவர்களா இல்லை என்பதை அவர் பார்க்கிறார்.
So that's the question that you all need to ask yourself.
ஆகவே இப்பொழுது நீங்கள் எல்லாரும் உங்களை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி இதுதான்.
How eager are you to have the Lord in your home?
ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கு எவ்வளவு வாஞ்சியுள்ளவர்களா இருக்கிறீர்கள்?
The Lord is not in your home, it's probably because you were not so eager to have him.
அவரை உங்கள் குடும்பத்திலே ஏற்றுக்கொள்வதற்கு அவ்வளவு வாஞ்சை இல்லாதபடினாலே தான் ஆண்டவர் உங்கள் குடும்பத்திலே இல்லை.
You really want the presence of the Lord with you all the time.
நீங்கள் எப்பொழுதே தேவனுடைய சமூகம் உங்களோடு கூட எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா?
And see what happened because they opened their home to the Lord to come in.
தங்களுடைய இல்லத்தை ஆண்டவராக இயேசுவுக்கு திறந்து கொடுத்தபடினாலே என்ன நடந்தது என்று நாம் பின்னர் பார்க்கிறோம்.
They got a blessing which they never got in this 3-hour Bible study on the road.
அந்த சாலையிலே நடந்து வந்தார்கள். அப்பொழுது அந்த 3 மணி நேரம் அவர்கள் வேத வாக்கியத்தை சொல்லி கொடுத்த பொழுது அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை.
See, they were walking 11 kilometers.
அவர்கள் 11 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்தார்கள்.
From Jerusalem to Emmaus.
எருசலேமிலிருந்து எம்மாவூர் வரை.
That must have taken them about 3 hours.
அதற்கு குறைந்தபட்சம் 3 மணி நேரமாவது பிடித்திருக்கும்.
In all those 3 hours we read that Jesus was explaining the Bible.
அந்த 3 மணி நேரமளவும் இயேசு வேத வாக்கியங்களை அவர்களுக்கு விவரித்து காண்பித்து வந்தார். 27 வசனம்.
But with all that Bible study,
இந்த வேத பாடத்தின் மூலமாக
they had not met with Jesus.
அவர்கள் இன்னும் இயேசுவை சந்திக்கவில்லை.
That is another lesson we can learn, that with a lot of Bible study you may still not meet with Jesus.
நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு பாடம் என்னவென்றால், எவ்வளவோ வேத பாடத்தை படித்திருந்தாலும் இன்னும் இயேசுவை சந்திக்காமலே இருந்துவிட முடியும்.
Even if it is the best Bible teacher.
மிகவும் நேர்த்தியான ஒரு வேத போதகராக இருந்தாலும்,
see, this is the world's best Bible teacher walking with them.
உலகத்திலே மிகவும் சிறந்த வேத போதகர் இங்கே அவர்களோடு கூட நடந்து செல்கிறார்.
But they could not see Jesus.
ஆனாலும் அவர்களால் இயேசுவை பார்க்க முடியவில்லை.
But then he came into their home when he saw that they were eager.
அவர்கள் உற்சாகமாக இருக்கிறார்கள், வாஞ்சியாக இருக்கிறது என்பதை பார்த்த உடனே இயேசு அவர்கள் உள்ளத்திற்கு வந்தார்.
Then we read in verse 31, their eyes were open.
அங்கே நாம் வாசிக்கிறோம் 31 வசனத்தில் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது.
As he broke bread with them.
அவளோடு கூட அப்பம் விட்டார்.
As he fellowshiped with them.
அவளோடு கூட ஐக்கியப்பட்டார்.
So the first thing we need to understand here is,
ஆகவே இங்கே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய முதல் காரியம்,
it's not by knowing a lot of the Bible that we have a good home.
வேதத்தை நன்றாக அறிந்திருக்கிறபடினாலே நமக்கு ஏற்கனவே நல்ல ஒரு குடும்பம் இருக்கும் என்று நாம் எண்ணக்கூடாது.
We can say during that 3-hour journey that was like a married couple that is studying the Bible a lot.
அந்த 3 மணி நேர பிரயாணத்தை நாம் எதற்கு ஒப்பிடலாம்? ஒரு குடும்பம் ஒன்றாக வேதத்தை சேர்ந்து படிப்பதற்கு ஒப்பிடலாம்.
Every day they read the Bible.
ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிறார்கள்.
But the home is not blessed.
ஆனாலும் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படவில்லை.
Because the Lord is not there.
அங்கே
the Lord is not
அங்கே ஆண்டவர் அங்கே இல்லை.
So you need to ask yourself whether you are just a Christian home praying, reading the Bible, or whether Jesus is himself is there.
ஏதோ உங்களுடைய வீடு கிறிஸ்தவ வீடு, வேத வாசிப்பு இருக்கிறது, ஜெபம் இருக்கிறது என்று சொல்கிறீர்களா, அல்லது உங்களுடைய வீட்டிலே ஆண்டவர் இருக்கிறாரா?
If your home is a home where you read the Bible and pray.
நீங்கள் உங்களுடைய குடும்பமானது வேத வாசிப்பு இருக்கிறது, ஜெபம் இருக்கிறது என்று சொல்கிறீர்களானால்,
that's good.
அது நல்லதுதான்.
Just like those 3 disciples walking along the road to Emmaus.
அங்கே எம்மாவுக்கு நடந்து வந்த அந்த 3 பேரை போல அது இருக்கிறது.
They, Jesus is, they haven't recognized him.
அவர்கள் இயேசுவை அறியாதிருந்தார்கள்.
But what a difference it was when he came into the house.
அந்த குடும்பத்துக்குள்ள இயேசு சென்ற பொழுது எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை இது உண்டாக்கியது.
So this should be our longing, your longing as a husband and wife.
ஆகவே கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களுடைய எதிர்பார்ப்பும் வாஞ்சையும் இயக்கமும் இப்படி தான் இருக்க வேண்டும்.
Lord, we don't want to just pray together and read the Bible.
ஒன்றாக சேர்ந்து ஜெபித்து வேதத்தை வாசிப்பது மட்டும் போதாது.
That will be just like walking with you on the Emmaus road.
அது எம்மாவு ரோட்ல நடப்பது போல, எம்மாவுக்கு ரோட்ல நடப்பது போல தான்.
We want to have our eyes open to see you.
ஆண்டவரே, உம்மை பார்க்கும்படியாக எங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும்.
Open our eyes, Lord. We want to see you.
ஆண்டவரே, உம்முடைய கண்களை திறவும். ஆண்டவரே, உம்மை நாங்கள் காண வேண்டும்.
You must see Jesus in your house.
உங்களுடைய குடும்பத்திலே இயேசுவை காண வேண்டும்.
And then you will find the blessing of the Lord in your home.
அப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்திலே வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள்.
God says, if you seek me with all your heart, you will find me.
முழு இருதயத்தோடும் நீ என்னை தேடினால் நீ என்னை கண்டுபிடிப்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
Jeremiah 29 and verse 13.
எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம்
chapter 29 and verse 13.
29வது அதிகாரம் 13வது வசனம்.
You will seek me and find me when you search for me with all your heart.
எரேமியா 29:13. உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகில் கண்டுபிடிப்பீர்கள்.
So if you have not found the Lord in your home, it's because you have not sought him with all your heart.
உங்கள் குடும்பத்திலே நீங்கள் ஆண்டவரை காணவில்லை என்றால் அதற்கு ஒரே காரணம், நீங்கள் முழு இதயமாய் ஆண்டவரை தேடவில்லை.
How would you feel if one day you heard a knock on the door and you opened the door and you find Jesus is standing there.
ஒரு நாளிலே கதவை யாரோ தட்டுகிற சத்தம் கேட்கிறது, நீங்கள் வந்து கதவை திறந்து பார்த்தால் இயேசு அங்கே நிற்கிறார், எப்படி உணர்வீர்கள்?
I'm sure you'll be so happy and say, Lord, come in.
ஆண்டவரே, உள்ளே வாரும் என்று நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷமா இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
And supposing he says, I want to stay 2 or 3 days with you.
உன்னோடு கூட நான் 2-3 நாட்கள் தங்கியிருக்க வேண்டும் என்று இயேசு கேட்டால்,
you'd say, sure.
கண்டிப்பாக ஆண்டவரே, தங்குங்கள்.
You'll take leave from your work.
நீங்கள் வேலைக்கு போவதிலிருந்து விடுமுறை எடுத்து விடுவீர்கள், விடுபடுத்தி விடுவீர்கள்.
Quickly prepare the best room and the best food and everything.
நல்ல ஒரு அறையை அவருக்கு ஆயத்தம் பண்ணி கொடுப்பீர்கள். நல்ல சாப்பாடு சமைப்பதிலே நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள்.
We'll do all that.
நாம் இதெல்லாம் செய்கிறோம்.
And when Jesus is living in the house,
இயேசு அந்த வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தால்,
you'll husband and wife will speak very kindly to each other.
கணவன் மனைவி எப்படி பேசுவார்கள் தெரியுமா? ரொம்ப தயவாய் பேசுவார்கள்.
Not the normal way you speak, but
al sadharama apdi pesuvadillai.
And you will not put on certain television programs that day.
Andha naal mottum TV la sila nigazhchigal la moodadhu.
And even if you don't see that day's serial, say it doesn't matter, we won't see it today.
Andhaki serial paarkavattalum seri adhu or portal endru enni vittu neenga lesu kodukirpeer.
Because Jesus is living there.
Yenal Yesu ange vaazhndhu kondirukkar.
You may have to hide some magazines and books so that he doesn't see them.
சில புத்தகங்களை மட்டும் பத்திரிகைகள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் மறைத்து வைக்க வேண்டும், ஏனால் இயேசு அதை பார்த்து விட கூடாது.
And then after 2-3 days,
2-3 நாட்கள் கழித்து
he goes away.
இயேசு போகிறார்.
What will you say?
என்ன சொல்வீர்கள்?
Now we can relax.
அப்பாடா, இயேசு போயிட்டு இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்.
Now we can speak as we like to each other.
இப்ப நம்ம விரும்பறபடி ஒருவருக்கொருவர் பேசலாம் வா.
Now we can watch the TV serial again.
இப்ப மீண்டும் அந்த சீரியலை போடலாம்.
Are you like that?
நீங்க அப்படி இருக்கிறீங்களா?
That shows that Jesus is not in your house.
இது எதை காண்பிக்கிறது என்றால், இயேசு உங்களுடைய குடும்பத்திலேயே இல்லை என்பதை தான் காண்பிக்கிறது.
Supposing he says, I've come to live with you forever, not just for 2 or 3 days.
ஒருவேளை இயேசு சொல்கிறார் என்று வைத்துக்கொள்ளும், 2-3 நாட்கள் இல்ல, உன்னோடு கூட என்னைக்கும் நான் வாழ வேண்டும் என்று சொன்னால்,
would you be happy?
சந்தோஷமா இருப்பீர்களா?
All the time he is living there.
எல்லா நேரங்களிலேயும் அவர் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால்,
you have to be very careful when you speak to your husband and wife because he can hear it in the next room.
அடுத்த ரூம்ல இயேசு இருக்கிறார், நீங்கள் கணவன் மனைவியோடு கூட பேசும்போது மிகவும் ஜாக்கிரதையாய் பேச வேண்டும்.
You can see there how most Christians do not want Jesus in their house.
இங்க நாம் என்ன பார்க்கிறோம்? अनेक கிறிஸ்தவர்களுக்கு இயேசு தன்னுடைய குடும்பத்திலே இருக்க வேண்டாம் என்று தான்
வருகிறோம். We all say we love him and Lord we want you.
ஆண்டவரே, நீரங்களுக்கு தேவை, நாங்களும் நேசிக்கிறோம் என்றெல்லாம் சொல்கிறார்கள்.
Really we don't want him.
ஆனா உண்மையிலே சொல்ல போனால் அவர் அங்க இருக்க விரும்பவில்லை.
It's inconvenient for us to have him always living in the house.
எல்லா நேரத்திலும் இயேசு அங்க இருந்தால் நமக்கு வசதி குறைவா இருக்கும்.
We want him to come and visit once in a while and bless us and go away.
எப்பதாவது வரட்டும் இயேசு வரட்டும் வந்து ஆசீர்வதித்து போய் விடட்டும்.
That is how our conferences are.
இப்படி தான் நம்முடைய கான்ஃபரன்ஸ் கூட்டங்கள் இருக்குது.
No, we come to meet with Jesus a few days a year. He comes and blesses us and then we see later.
வருஷத்துல ஒரு சில நாட்கள் நாம் தேவனை ஆண்டவரை பார்க்கிறோம். அவர் நம்மை வந்து ஆசீர்வதிக்கிறார். பின்னர் நாம் போய் விடுகிறோம்.
Or once a week on Sunday we go and meet him in the church.
அல்லது ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நாம் சபையிலே போய் ஆண்டவரை தரிசிக்கிறோம்.
And then we say goodbye.
அதுக்கு பிறகு ஆண்டவருக்கு டாடா காண்பித்து வீட்டுக்கு போகிறோம்.
That's not New Testament Christianity.
இது புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவம் அல்ல.
New Testament Christianity, the Lord says, "Lo, I am with you always till the end of the world."
இதோ உலகத்தின் முடிவு வரையும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதுதான் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவம்.
All the time.
எல்லா நேரங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன்.
So if you want to have a happy married life,
ஆகவே உங்களுக்கு ஒரு சந்தோஷமுள்ள மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை இருக்க வேண்டுமானால்,
say, "Lord Jesus, I want to have you with me all the time."
ஆண்டவரே எல்லா நேரங்களிலேயும் நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும் ஆண்டவரே.
I want you to be in my house all the time.
என்னுடைய குடும்பத்திலே கர்த்தாவே எப்பொழுதுமே நீர் இருப்பீராக.
Whenever I speak to my wife, I must recognize you are there.
ஆண்டவரே எப்பொழுதெல்லாம் மனைவியிடத்தில் பேசுகிறேனோ நீர் அங்கே இருக்கிற என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும்.
And there'll be a great blessing just like those husband and wife found in Emmaus that day.
எம்மாவு ஊர்லே அந்த கணவனும் மனைவியும் கண்டுபிடித்தது போல ஒரு பெரிய சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படும்.
See Matthew's Gospel chapter 18.
மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம்.
Matthew 18 and verse 20.
மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம்.
Here the Lord says, "Where two or three are gathered in my name, there I am in the midst."
மத்தேயு 18:19 வாசிக்கிறோம், 20 வாசிக்கிறோம், எங்கே ரெண்டு மூன்று பேர் என்ற நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்கிறார்.
Supposing there are not two but there's only one.
ஒரே ஒருவர் மட்டும் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம்.
Nothing is mentioned in this verse.
இந்த வசனத்தில் அவர்களுக்கு ஒன்றும் சொல்லப்படவில்லை.
Minimum is two.
குறைந்தபட்சம் ரெண்டு பேர்.
If there's only one, there's something of the presence of the Lord that is not there.
ஒரே ஒரு ஆள் மட்டுமே இருந்தால் அங்கே தேவனுடைய பிரசன்னத்தில் ஏதோ ஒன்று அங்கே இல்லை.
Because if one person is enough, then he would have said, whether it's one or two or three, I'll be there.
ஒரு நபர் மட்டும் போதும் என்று சொன்னால் இந்த வசனம் எப்படி இருந்திருக்க வேண்டும்? ஏனெனில் ஒரு பேராவது, ரெண்டு பேராவது, மூன்று பேராவது என்று இருக்க வேண்டும்.
But that's not what he said.
ஆனால் அப்படி சொல்லவில்லை.
He said the minimum is two.
குறைந்தபட்சம் ரெண்டு பேர்.
When there are two people, I can be between them.
ரெண்டு பேர் இருக்கும் பொழுது அவர் மத்தியிலே நான் இருக்க முடியும் என்று சொல்கிறார்.
And then I will be able to do something through them.
அவர்கள் மூலமாக நான் ஒன்றை செய்ய முடியும் என்று சொல்கிறார்.
And if these two, verse 19, are completely agreed with each other,
இந்த இரண்டு பேரும் 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறது போல முழுமையாக ஒருமனப்பட்டிருந்தால்,
they can ask my father for anything, it will be granted.
எது வேண்டுமானாலும் பிதாவினிடத்தில் கேட்கலாம், அது அவர்களுக்கு கொடுக்கப்படும்.
You know, this verse applies to husband and wife.
உங்களுக்கு தெரியுமா இந்த வசனம் கணவன் மனைவிக்கு தான் பொருந்தும் என்று?
Where do you find two people who are united?
இரண்டு பேர் ஐக்கியப்பட்டிருக்கிறவர்கள் எங்கே நீங்கள் பார்க்க முடிகிறது?
In a family,
ஒரு குடும்பத்திலே,
husband and wife,
கணவனும் மனைவியும்.
But if they are really one with each other,
உண்மையாலுமே அவர்கள் இருவரும் ஒருமனப்பட்டிருந்தால்,
they want Jesus to be between them all the time,
எல்லா நேரங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியிலே இருப்பார்.
That means when they speak to the wife, they realize, oh, Jesus is here between me and her.
மனைவியிடத்திலே பேசும்பொழுது, ஓ, இயேசு எனக்கும் மனைவிக்கும் இடையிலே இருக்கிறார் என்று உணர்ந்து கொள்வது.
Or when the wife is speaking to her husband, she recognizes, oh, Jesus is here between us.
மனைவி கணவனிடத்தில் பேசும்பொழுது மனைவி அறிந்து கொள்கிறாள், இயேசு நம்முடைய மத்தியில் இருக்கிறார் என்று.
Do you recognize when you speak to your husband and wife, Jesus is there, right there?
உங்களுடைய கணவனிடத்தில் அல்லது கணவன் மனைவியிடத்தில் பேசும்பொழுது அங்கே நடுவிலேயே இயேசு இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்களா?
That will make a lot of difference in the way you speak.
அப்படி உணர்ந்து கொண்டால் நீங்கள் பேசுகிற விதத்திலே எவ்வளவு பெரிய மாற்றம் வரும்.
I'm not saying you'll do everything perfectly.
நீங்கள் எல்லாவற்றையும் பூரணமாக செய்து விடுவீர்கள் என்று சொல்லவில்லை.
Because as long as we have this flesh,
இந்த மாம்சம் இருக்கும் வரையிலும்,
we will never do everything perfectly, we'll make mistakes.
நாம் கண்டிப்பாக தவறு செய்கிறவர்களாக இருப்போம், நாம் ஒரு காலம் பூரணமாக செய்ய முடியாது.
But if Jesus is in the midst,
ஆனால் இயேசு அவர் நடுவில் இருக்கும் பொழுது,
we'll immediately acknowledge the mistake and ask forgiveness.
தவறுகளை உடனே ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்போம்.
See, in all marriage relationships there can be tension.
எல்லா திருமண உறவுகளிலேயும் மன அழுத்தங்கள் ஏற்படும்.
And the reason is because you and your wife were brought up in different homes for 25 years.
அதற்கு காரணம் என்னவென்றால், நீங்களும் உங்கள் மனைவியும் வித்தியாசமான வீடுகளிலே 25 ஆண்டுகள் வளர்க்கப்பட்டீர்கள்.
And you've grown up in different ways and then you come together to live together.
நீங்கள் இருவரும் வித்தியாசமான வாழ்க்கையில வளர்ந்து இப்பொழுது ஒன்றாக சேர்ந்து வந்திருக்கிறீர்கள்.
And there are so many things you have done differently for 25 years.
25 ஆண்டுகளாக பல காரியங்களை வித்தியாசமாக செய்திருக்கிறீர்கள்.
And now you have to live together.
இப்பொழுது இருவரும் ஒன்றாக வாழ வேண்டியிருக்கிறது.
And there's a quite some time, sometimes some years to get adjusted to each other.
சில சமயத்தில் இருவரும் ஒத்து போவதற்கு பல ஆண்டுகள் பிடிக்கும்.
And during that time there can be misunderstandings and tensions and all that.
அந்த நாட்களிலே தவறாய் புரிந்துகொள்ளுதல் இருவருக்கும் உள்ளே ஒரு அழுத்தம் ஏற்படலாம்.
And that is why during that time we must always be quick to ask forgiveness.
அப்படிப்பட்ட காலத்திலே தான் நாம் மன்னிப்பு கேட்பதற்கு மிகவும் தீவிரமாக இருக்க வேண்டும்.
And we must be quick to forgive.
மன்னிப்பதற்கும் தீவிரமாக இருக்க வேண்டும்.
Not only quick to ask forgiveness.
மன்னிப்பு கேட்பதற்கு மட்டும் தீவிரம் அல்ல.
Supposing your husband did something wrong.
உங்கள் கணவர் ஏதோ ஒரு தவறு செய்து விட்டார்.
And he is humble enough to say I'm sorry, please forgive.
என்னை மன்னித்து விடு என்று சொல்லி தாழ்மையாய் உங்களிடத்தில் கேட்கிறார்.
You must not act like a big queen and say okay I'll think about it.
நான் ஒரு பெரிய ராணி என்பது போல எண்ணிக்கொண்டு சரி நீ மன்னிப்பு கேட்டிருக்கா அதை குறித்து நான் யோசித்து சொல்லுகிறேன்னு சொல்லக்கூடாது.
He has humbled himself to ask forgiveness.
அவர் மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு தன்னை தாழ்த்தி கேட்டிருக்கிறார்.
You must also humble yourself and say oh sure let's forget the past and move on.
கண்டிப்பாக நான் மன்னித்து விட்டேன் நாம் கடந்த காலத்தை மறந்து விடுவோம் என்று சொல்லி நீங்களும் உங்களை தாழ்த்த வேண்டும்.
That is so easy.
இது எவ்வளவு எளிது பாருங்கள்.
But if you don't do it
செய்யாவிட்டால்
you are making your home unhappy.
உங்கள் குடும்பத்தை நீங்கள் சந்தோஷமற்ற குடும்பமாய் மாற்றுகிறீர்கள்.
Jesus will not be there.
இயேசு அங்கே இருக்க மாட்டார்.
See in Luke's Gospel chapter 10.
லூக்காஸ் சுவிசேஷம் 10 ஆம் அதிகாரம்.
Before we go there
அங்கே போவதற்கு முன்பதாக
I want to show you here.
இங்கே ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன்.
I told you if two of you agree concerning anything verse 19 it will be granted by my father in heaven.
எந்த காரியத்தை குறித்தாயிலும் பூமியிலே இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கக்கூடிய என் பிதாவினால் அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறார்.
But that is only if you agree.
அது எப்பொழுது நடக்கும் என்று சொன்னால் இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் தான்.
It's very important for husband and wife to be united in agreement.
கணவனும் மனைவியும் எல்லா விஷயத்திலும் ஒருமனப்பட்டிருப்பது நல்லது.
If you are not agreed you can't get an answer to prayer.
நீங்கள் ஒருமனப்படவில்லை என்று சொன்னால் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கிடைக்காது.
Very important to be agreed.
ஒருமனப்பட்டிருப்பது என்பது மிக முக்கியம்.
It's not enough to pray together according to this verse you must agree together.
இருவரும் ஒன்றாய் சேர்ந்து ஜெபிப்பது மட்டும் போதாது இந்த வசனத்தின் அடிப்படையில் இருவரும் ஒருமனப்பட்டிருக்க வேண்டும்.
That means there must be no distance in your heart with your husband or wife.
உங்களுடைய உள்ளத்திலே கணவன் மனைவிக்கிடையே ஒரு இடைவெளி இருக்க கூடாது.
Then what can you do when you are agreed?
அப்படி ஒத்துக்கொண்ட பிறகு என்ன செய்ய வேண்டும்?
Verse 18.
18 வசனம்.
You can bind something on the earth and it will be bound in heaven.
பூமியிலே நீங்கள் ஒன்றை கட்டினால் அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும்.
Now which heaven is he talking about?
இங்கே எந்த பரலோகத்தை குறித்து பேசுகிறார்?
One heaven is what we see, the stars and the sky.
நாம் பார்க்கக்கூடிய ஒரு வானம், நட்சத்திரங்கள், வானம்.
And then Paul says in 2 Corinthians 12 there's a third heaven.
2 கொரிந்தியர் 12 லே சொல்கிறார் பவுலான் மூன்றாம் வானம் வரைக்கும் போனேன்.
That's where God is.
அங்கே தான் தேவன் இருக்கிறார்.
In between is the second heaven.
அந்த இரண்டுக்கும் இடையிலே இரண்டாவது வானம் இருக்கிறது.
That's where the devil is.
அங்கே தான் பிசாசு இருக்கிறான்.
That's where all the demons are.
எல்லா பிசாசுகளும் அங்கே தான் இருக்கிறது.
The Bible says these evil principalities are in the heavenly places.
வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் என்று வேதம் சொல்கிறது.
The devil is not in hell. He is in the heavenly.
பிசாசு நரகத்திலே இல்லை அவன் அங்கே வானங்களிலே இருக்கிறான்.
Between us and God.
நமக்கும் தேவனுக்கும் இடையிலே இருக்கிறான்.
And from there he does creates problems on this earth.
அங்க இருந்து கொண்டு இந்த பூமியிலே பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறான்.
From there he will send some demon or something to create some problem for your children.
உன் பிள்ளைகளுக்கு பிரச்சனை உண்டாக்கும் முடியாக அங்க இருந்து பிசாசுகளை ஏவி விடுவான்.
Then he'll send a demon to whisper something in your ear.
உன் காதுகளிலே ஒன்றை கிசுகிசுப்பதற்காக ஒரு பிசாசை அனுப்புவான்.
He'll send another demon to whisper in your husband's ear.
உங்களுடைய கணவனுடைய காதலே சில காரியங்களை சொல்ல முடியாது இன்னொரு பிசாசை ஏவிடுவான்.
And you listen to it.
நீங்கள் அதை செவி கொடுக்கிறீர்கள்.
Your husband listens to it.
உங்களுடைய புருஷனும் அதை செவி கொடுக்கிறார்.
There's a misunderstanding.
இருவருக்குமே ஒரு தவறான புரிந்துகொள்ளுதல்.
How did that misunderstanding come?
எப்படி இந்த தவறான புரிந்துகொள்ளுதல் வந்தது?
All of you who are married, I'm sure you have to say you've had misunderstandings. With your husband or wife.
திருமணமான எல்லாருமே உங்களுடைய கணவனோடோ மனைவியோடோ மனத்தாங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று நீங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும்.
I also had it.
நான் எனக்கு அப்படி ஏற்பட்டிருக்கிறது.
Every family has it.
ஒவ்வொரு குடும்பத்திலையும் தவறாய் புரிதல் ஏற்படும்.
Some people remain like that forever.
ஆனால் சிலர் என்னடைக்கும் அப்படி இருந்து விடுகிறார்கள்.
My wife and I decided that we will not remain like that forever.
நாம் எப்படியே இருந்து விட கூடாது என்று நானும் என்னுடைய துணைவியாரும் தீர்மானம் எடுத்தோம்.
We were like when we got married we were like two children in the kindergarten.
நாங்கள் எங்கள் திருமணமான பொழுது நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா? எல்கேஜி படிக்கக்கூடிய ரெண்டு பிள்ளைகளை போல இருந்தோம்.
We don't know anything of married life.
திருமண வாழ்க்கை குறித்து ஒன்றுமே தெரியாது.
So many misunderstandings and speaking rude words and all
that. தவறாய் புரிந்து கொண்டோம், காரசாரமாய் பேசினோம்.
Just like every married couple.
இப்படிதான் ஒவ்வொரு திருமண தம்பதியரும் இருக்கின்றனர்.
We did not start our married life perfect.
நாங்கள் உடைய திருமண வாழ்க்கையை, மன வாழ்க்கையை பூரணமான விதத்தில் ஆரம்பிக்கவில்லை.
First of all, I never knew anything about victory over sin 44 years ago. 44
ஆண்டுகள் முன்பதாக பாவத்தின் வெற்றி என்றால் என்ன என்று தெரியாது.
Nobody taught me.
யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை.
So, I was a defeated husband, my wife was a defeated wife, we were trying to live together.
நான் வீழ்ச்சியடைந்த ஒரு கணவனாக இருந்தேன், என்னுடைய துணைவியாரும் அவர் வீழ்ச்சியடைந்தவர்களாக இருந்தார்கள், இருவரும் வாழ்க்கை ஆரம்பித்தோம்.
Many years later that we understood about victory.
அநேக ஆண்டுகள் கழித்து தான் வெற்றி என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொண்டோம்.
But we wanted to struggle to live in peace.
ஆனால் சமாதானத்திலே வாழ்வதற்கு போராட வேண்டியதா இருந்தது.
So we would ask forgiveness.
மன்னிப்பு கேட்போம்.
And fellowship again.
மீண்டும் ஐக்கியப்படுவோம்.
Again we would fall.
மீண்டும் விழுந்து விடுவோம்.
Again ask forgiveness.
மீண்டும் மன்னிப்பு கேட்போம்.
Because we wanted to build fellowship.
என்றால் ஐக்கியத்தை கட்ட வேண்டும் என்று விரும்பினோம்.
And we would come to this verse.
இந்த வசனத்தை பாருங்கள்.
Which said that then we realized that it is the devil from heaven who is creating all these misunderstandings.
இங்கே தவறாய் புரிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் எல்லாம் உண்டாக்குவது பிசாசு தான் வானத்திலிருந்து செய்கிறான் என்பதை விளங்கிக் கொண்டால்,
he is the one who creates some problem with some child in the home also.
குடும்பத்திலே உள்ள பிள்ளைகளிடத்திலே பிரச்சனை உண்டாக்குவதும் அவன் தான் காரணம் என்று அறிந்து
கொண்டால், so what we have to do is bind this thing.
ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பிசாசை கட்ட வேண்டும்.
And if we bind him in Jesus name here, he'll be bound over there also.
இங்கே இயேசுவின் நாமத்திலே கட்டும் பொழுது அங்கேயும் அவன் கட்டப்பட்டிருப்பான்.
That is the meaning here. What you bind on earth will be bound in heaven.
பூமியிலே கட்டினால் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் என்பதன் வசனத்தின் அர்த்தம் இதுதான்.
And then if your child is bound like that by the devil, you lose him in Jesus name.
பிள்ளை உடைய மகனோ மகளோ பிசாசினால் கட்டப்பட்டிருந்தால் நீங்கள் சங்கிலியை நீங்கள் கட்ட அழுக்கலாம்.
And from heaven, that from that second heaven, the bond will be loose.
அங்கே இரண்டாம் வானத்திலிருந்தும் அந்த கட்டு அவிழ்த்து விடப்படும்.
But what is the condition for this?
அதற்கு என்ன நிபந்தனை?
Verse 19.
19th வசனம்.
Two must be agreed.
இருவரும் ஒருமனப்பட்டிருக்க வேண்டும்.
There must be no tension. அவர்களுக்குள்ளே settle.
அவர்களுக்குள்ளே சரி செய்யப்படாத மன அழுத்தங்கள் இருக்க கூடாது.
If it comes it must be settled.
அப்படியே வந்தது என்று சொன்னால் அதை சரி செய்ய வேண்டும்.
In Ephesians 4.
எபேசியர் 4 அதிகாரம்.
Ephesians 4.
எபேசியர் 4 அதிகாரம்.
And verse 26,
26th
the last part,
Ephesians 4
says, don't let the sun set on your anger.
சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக உங்களுடைய கோபம் தனியே கடவுது.
Before the sun sets,
சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக
get rid of your anger.
உங்கள் கோபத்தை விட்டு விடுங்கள்.
See, in those days, in the olden days, sunset was the time people went to sleep.
பழைய நாட்களிலே சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் தான் மக்கள் தூங்க போவது.
They would get up very early before sunrise.
அவர்கள் சூரியன் உதிப்பதற்கு முன்பதாகவே எழுந்து விடுவார்கள்.
So it is like saying before you go to bed settle all your quarrels.
ஆகவே இது எப்படி இருக்குது என்று சொன்னால், நீங்கள் படுக்கைக்கு போவதற்கு முன்பதாக உங்களுடைய சண்டைகளை எல்லாம் தீர்த்து விடுங்கள்.
That is my advice to every married couple sitting here.
இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருமண தம்பதியருக்கும் நான் கொடுக்கக்கூடிய ஆலோசனை இதுதான்.
Before you go to bed at night,
இரவிலே படுக்கைக்கு போவதற்கு முன்பதாக
ask forgiveness from one another and settle the whole day's quarrels.
அந்த நாள் முழுவதுமாய் ஏற்பட்ட எல்லா சண்டை சச்சரவுகளையும் நீங்கள் சரி செய்து மன்னிப்பு கேட்டு நீங்கள் ஒப்புரவாங்கள்.
So that when you get up tomorrow morning,
அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கும் பொழுது
you're starting with a clean sheet.
நீங்கள் ஒரு வெற்று பேப்பரிலே உங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்கிறீர்கள்.
You don't have to carry over what happened yesterday and day before and last week and all that.
நேற்று நடந்த காரியம், அதுக்கு முந்தினத்தில் நடந்த காரியம், கடந்த வாரத்தில் நடந்த காரியம் எல்லாவற்றையும் தூக்கி கொண்டு அடுத்த நாளை நீங்கள் ஆரம்பிக்க தேவையில்லை.
What a good rule this is.
இது என்ன நல்ல ஒரு விதி பாருங்கள்.
Husband and wife.
கணவன் மனைவி.
Before you go to bed,
நீங்கள் படுக்கைக்கு போக முன்பதாக
finish with all your anger and misunderstanding and tension.
உங்களுடைய கோபம், அழுத்தம், மனத்தாங்கல், சச்சரவு எல்லாவற்றையும் முடித்து விடுங்கள்.
So that each day you start anew.
ஆகவே ஒவ்வொரு நாளையும் புதிதாக நீங்கள் ஆரம்பியுங்கள்.
The book of Lamentations chapter
3. புலம்பலின் புத்தகம்
3.
3rd அதிகாரம்.
Lamentations, you know where that is? It comes between Jeremiah and Ezekiel.
எரேமியாவுக்கும் எசேக்கியேலுக்கும் இடையிலே வரக்கூடிய புத்தகம். பழைய ஏற்பாட்டிலே 955 பக்கம்.
It's a very small book.
மிகவும் சிறிய புத்தகம்.
But there are some good things in it.
ஆனால் அதில் நல்ல பல காரியங்கள் உண்டு.
And one of the things it says in Lamentations 3,
புலம்பல் 3rd அதிகாரத்தில் சொல்லப்படுகிற ஒரு காரியம்
என்னவென்றால், verse 22 and 23,
22 23 வசனங்கள்,
his compassion or his mercy never fails. It is new every morning.
அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள்.
See, his mercy is new every morning.
அவருடைய இரக்கம் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது.
What is the meaning of that?
இதனுடைய அர்த்தம் என்ன?
That God's compassion or mercy is new every morning.
தேவனுடைய மனதுருக்கம், அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது.
New means it is as if he has never forgiven you till today.
புதியது என்று சொன்னால் இதுவரை உங்களை மன்னிக்கவே இல்லை என்பது போல.
New,
அதான் புதியது. புதியது.
If you like in the morning you get a newspaper, it's a new one, it is not yesterday's.
நீங்கள் காலையிலே செய்தித்தாளை வாங்குகிறீர்கள், அது புதிய செய்தித்தாள், நேற்றைய செய்தித்தாள் அல்ல.
No, yesterday's newspaper you've thrown away.
நேற்றைய செய்தித்தாளை படித்துவிட்டு தூக்கி போட்டு விட்டீர்கள்.
This is today's date, newspaper.
இன்றைக்கு இன்றைக்கு தேதியை போட்டு வந்திருக்கக்கூடிய செய்தித்தாள்.
That is how God treats us every day.
இப்படி தான் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறார்.
If you have confessed all your sins up to yesterday.
நேற்றைய தினம் வரைக்கும் நீங்கள் எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்திருந்தால்.
Then God says I will not remember it anymore.
இனிமேலும் அவைகளை நான் நினையாதிருப்பேன் என்று சொல்கிறார்.
And now today when I fail.
இன்றைக்கு நான் வீழ்ச்சியடையும் பொழுது.
I say, oh Lord, I'm sorry, I slipped up again.
ஆண்டவரே, மீண்டுமாய் நான் வீழ்ச்சியடைந்து விட்டேன் என்று சொல்கிறீர்கள்.
And the Lord says that's okay.
சரி,
I am forgiving you for the first time in your life.
உன்னுடைய வாழ்க்கையில முதல் முறை இந்த பாவத்தை நான் மன்னிக்கிறேன் என்று
சொல்கிறார். First time in my life, how is that?
ஆண்டவரே, வாழ்க்கையில முதல் தடவை மன்னிக்கிறீங்களா, அது எப்படி?
What about all the million times you have forgiven me in past years?
கடந்த வருஷத்திலே மில்லியன் முறைகள் நான் செய்த பாவங்களுக்கு மன்னித்தரே, அதை குறித்து என்ன?
Oh, Lord says I don't remember that anymore.
அவைகளெல்லாம் நான் நினைப்பதில்லை என்று சொல்கிறார் ஆண்டவர்.
That is the meaning of mercies are new every morning.
அவருடைய கிருபைகள் காலைதோறும் புதியவைகள் என்பதனுடைய அர்த்தம் இதுதான்.
It's like a brand new day that's beginning for your life.
உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புது நாள் ஆரம்பிக்கிறது.
God says for the first time I am forgiving you.
முதலாவது முறையாக நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று
சொல்கிறார். That's wonderful to think of God's nature like that.
தேவனுடைய சுபாவம் இப்படி இருக்கிறது என்று என்பதை நினைத்து பார்த்தால் ஆச்சரியமா இருக்கிறது.
He may have forgiven me crores of times up to yesterday.
நேற்றைய தினம் வரை கோடிக்கணக்கான முறை அவர் என்னை மன்னித்திருந்திருக்கலாம்.
Today when I ask him to forgive me for something.
இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்திற்காக ஆண்டவரே என்னை மன்னிம் என்று கேட்கும்போது.
He does not remember that he has forgiven me crores of times.
கோடி முறைகள் என்னை மன்னித்தாரே, அதை அவர் நினைத்து பார்ப்பதில்லை.
He says, I'm forgiving you for the first time.
இப்படி தான் உன்னை முதலாவதாக மன்னிக்கிறேன் என்று சொல்கிறார்.
Now if God is like that to us.
தேவன் நம் மீது அப்படி இருக்கிறார் என்று சொன்னால்.
We must be like that to each other.
நாமும் ஒருவருக்கொருவர் அப்படி தான் இருக்க வேண்டும்.
My mercy must be new every morning to my
wife. இரு கிருபை என்னுடைய மனைவின் மீது நான் காண்பிக்கக்கூடிய கிருபை நாள்தோறும் புதியவர்களாக இருக்க
வேண்டும்.
அதே போல கணவன் இடத்திலே காண்பிக்கக்கூடிய மனைவியுடைய இரக்கங்களும் ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்க
வேண்டும். இன்றைக்கு
உங்களுடைய மனைவி உங்களுக்கு விரோதமாக செய்த காரியத்திற்காக நீங்கள்
மன்னிக்கும்பொழுது
அப்படியே எண்ணி பார்த்து, அப்பா 10,000 முறையாக இப்பொழுது நான் மன்னிக்கிறேன் என்று
சொல்லக்கூடாது.
முதல் முறையாக மன்னிக்கிறேன்.
And when you forgive your husband today,
நீங்கள் கணவனுக்கு ஏதாவது செய்து விட்டால்,
forgive.
நீங்கள் கணவனை மன்னித்து விட்டால்,
you don't have to say that is the 10,000th time.
10th முறையா நான் மன்னிக்கிறேங்க உங்களை என்று சொல்லக்கூடாது.
First time.
முதல் முறையா நான்
மன்னிக்கிறேன். See, we human beings have a bad habit.
மனுஷர்களாக இருக்கக்கூடிய நமக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு.
To our children and also to husband and wife, we sometimes talk like this.
பிள்ளைகளிடத்திலேயும் அப்படி பேசுகிறோம், கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அப்படி பேசுகிறார்கள்.
Do you speak like this?
நீங்க அப்படி பேசுறீங்களா?
1000 times I told you not to do that.
1000 முறை சொல்லிருப்பேன்.
You may have said 2-3 times, but you say 1000 times.
சொன்னது மூணு தடவை சொல்லிருப்பீங்க, 1000 முறை சொல்லிருப்பேன்னு சொல்றீங்க.
Can I ask you all never to say that from today onwards for the rest of your life?
இன்னைக்கு நான் உங்களை ஒண்ணு கேக்கட்டுமா, இனிமேல் வாழ்க்கையிலே ஒரு நாளும் அந்த 1000 முறை சொல்லவே மாட்டேன்னு
சொல்றீங்களா? In all our CFC churches in Tamil Nadu,
தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய நம்ம எல்லா CFC சபைகளிலேயும்,
no family is going to say, அரே பாபா, I told you 1000 times or 10 times or
1000 முறை சொல்லிட்டேன், 10,000 முறை சொல்லிட்டேன் அப்படின்னு
சொல்லி, or even 10 times.
10 முறை சொல்லிட்டேன்னு கூட இனிமே சொல்லாம இருப்போமா?
When you ask God to forgive you,
நீங்கள் தேவனிடத்திலே ஆண்டவரே என்னை மன்னிம் என்று கேட்கும்பொழுது,
does God say, oh, 10,000 times I've forgiven you.
ஆண்டவர் பார்த்து 10,000 முறை மன்னிச்சேன். இப்போ ஒரு தடவை மன்னிக்க வேண்டியிருக்கு சொல்றாரா?
He never says like that.
அவர் ஒரு காலம் அப்படி சொல்கிறதே இல்லை.
Never.
ஒரு காலம் சொல்கிறதே இல்லை.
His mercies are new every morning.
அவருடைய கிருபைகள் காலைதோறும் புதியவைகள்.
He says, my son.
அவர் சொல்றார், என் மகனே.
My daughter.
என் மகளே.
That is the first time you have done something wrong. I'll forgive you.
இதுதான் முதோதரவை இந்த தப்பு செய்திருக்கிறாய், நான் உன்னை மன்னித்து விடுகிறேன் என்று சொல்கிறார்.
Tomorrow you do the same thing.
நாளைக்கு அதே தவறை செய்கிறீர்கள்.
My son, my daughter, that is the first time.
என் மகனே, என் மகளே, இதுதான் முதோதரவை நீ செய்கிறாய், நான் மன்னிக்கிறேன் என்று
சொல்கிறார். That is God's word.
அதான் தேவனுடைய வார்த்தை.
I believe it.
நான் இதை நம்புகிறேன்.
I wish somebody had told me this on my wedding day.
யாராவது எனக்கு திருமண நாளில் இதை சொல்லியிருக்க கூடாதா என்று நான் இப்பொழுது எண்ணி பார்க்கிறேன்.
Not only nobody told me on my wedding day, in my whole life I never heard anybody preach this message.
திருமண நாளிலே சொல்லவில்லை என்பது மட்டுமல்ல, என்னுடைய முழு வாழ்க்கையிலும் இந்த வசனத்தின்படி பிரசங்கித்ததை நான் கேட்டதே இல்லை.
I'm sure you've never heard anybody except me preach this or somebody who has heard me only.
என்னைத் தவிர வேறு யாரும் இப்படி பிரசங்கித்திருப்பதை நீங்கள் கேட்டிருக்க மாட்டீர்கள் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன்.
But this is how we are to live.
ஆனால் இப்படி தான் வாழ வேண்டும்.
And this is how I seek to live now.
நான் இப்படி தான் வாழ முயற்சிக்கிறேன்.
I mean, my wife and I don't make the same foolish mistakes we did when we were first married.
திருமணமான ஆரம்ப காலங்களிலே நாங்கள் செய்த அதே தவறுகளையும் புத்தியமான காரியங்களையும் இப்பொழுது செய்கிறதில்லை.
We have finished with all this shouting and getting angry and all.
சத்தம் போடுவது, கோபப்பட்டு திட்டுவது எல்லாவற்றையும் முடித்து விட்டோம்.
It's gone.
அது போய் விட்டது.
It took some years but it's gone.
சில வருடங்கள் பிடித்தது ஆனால் முடிந்து விட்டது.
We did not remain in the kindergarten always arguing.
எப்பொழுதுமே LKG லே இருந்து வாக்குவாதம் பண்ணிக்கொண்டே பிரச்சனை பண்ணிக்கொண்டே இல்லை.
And it can be like that in your life also.
உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த மாற்றம் நிகழ முடியும்.
It may not disappear in one year, but if you fight and fight and fight against it, little by little it will go from your life.
ஒரு வருஷத்திலே மறைந்து விடாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போராடி 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 கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறிவிடும்.
You have to fight with yourself, not with your wife or husband.
நீங்க உங்க விஷயத்துல தான், உங்க உள்ளத்துல தான் போராட வேண்டும். புருஷனோட கூட போராட கூடாது, புருஷன் மனைவியோட கூட சண்டை போட போராட கூடாது.
Lord, this bad nature of mine.
ஆண்டவரே, என்னுடைய கெட்ட சுபாவம் வந்து வந்து விடுகிறது, அதோடு கூட நான் போராட விரும்புகிறேன்.
So you must deliberately not remind each other of what all they did in the past.
கடந்த காலத்துல அவர் என்னெல்லாம் செஞ்சார்னு சொல்லி அவரை ஞாபகப்படுத்த கூடாது, அல்லது மனைவியிடத்தில் ஞாபகப்படுத்த கூடாது.
It is in our memory.
நம்முடைய ஞாபகத்துல தான் இருக்கிறது.
That you cannot remove.
அதை நாம் எடுத்து போட முடியாது.
You know one thing about our memory, we can never forget what we put there.
நம்முடைய ஞாபகத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அதுல ஏதாவது ஒண்ணு போட்டுட்டீங்கன்னா
அதை வெளியே எடுக்கவே முடியாது.
ஆனால் அதை நினைவிலே வைத்துக் கொள்வதற்கு நாம் தெரிந்து கொள்வதில்லை.
ஆண்டவரும்
அப்படித்தான், எல்லா பாவங்களையும் மறந்துட்டேன் சொல்றதில்ல. அவர் அவரால் மறக்க முடியாது.
How can he forget when I myself have not forgotten my past?
நானே என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நான் மறக்கலன்னா ஆண்டவர் எப்படி மறந்து விடுவார்?
I remember the foolish things I did 50 years ago.
50 ஆண்டுகள் முன்பாக நான் செய்த புத்தியமான காரியங்கள் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது.
How can God not remember it?
தேவன் எப்படி அதை ஞாபகத்தில் வைக்காமல் இருக்க முடியும்?
But he says I choose not to remember it.
ஆனால் அவைகளை நினைவில் வைத்துக் கொள்வதற்கு நான் தெரிவு செய்வதில்லை.
So I'm not asking you to forget what your wife did because that's impossible.
ஆகவே மனைவி செய்ததெல்லாம் மறந்து விடுங்கள் என்று நான் உங்களை கேட்பதில்லை, ஏனால் அது கூடாத காரியம்.
I'm not asking you to forget what your husband did.
உடைய புருஷன் கணவன் செய்ததெல்லாம் மறந்து விடுங்கள் என்று நான் உங்களுக்கு
கேட்கிறேன். That is impossible.
அது கூடாத காரியம்.
But I'm saying don't remember it.
ஆனால் அவை நினைவிலேயே வைத்துக் கொள்ள நீங்கள் பிரயாசப்பட வேண்டாம்.
That is the meaning. That's different from forget and don't remember.
ஆகவே இதுதான் வித்தியாசம். மறப்பதற்கும் நினையே என்று சொல்வதற்கும் இதுதான் வித்தியாசம்.
So you say yeah it's my memory but I'm not going to remember it now.
என்னுடைய நினைவில் தான் இருக்கிறது, ஆனால் அதை நான் நினைக்க மாட்டேன் என்று சொல்வது.
This is a new day.
இது ஒரு புதிய நாள்.
All the past is forgiven.
கடந்த காலம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது.
So if it comes to my mind by the devil reminds me, I will not remember.
பிசாசினுடைய மனதிலே கொண்டு வந்தால் அதை நான் நினைக்க மாட்டேன்.
You follow this one simple rule.
இந்த ஒரு எளிய விதியை பின்பற்றுங்கள்.
Even if you don't learn anything else in this session.
இந்த குறிப்பிட்ட கூட்டத்திலே வேறு எந்த காரியத்தையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை.
Just this one thing.
இந்த ஒரு காரியம்.
I am not going to carry over something to tomorrow.
இன்றையிலிருந்து ஒரு காரியத்தை நாளைக்கு கொண்டு செல்ல மாட்டேன்.
You know how a good organized housewife will not leave all the dirty plates on the table for tomorrow.
உங்களுக்கு தெரியுமா, நன்றாக குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய, வீட்டை பராமரிக்கக்கூடிய ஒரு பெண்மணி மேஜையிலே இன்றைக்கு செய்த காரியங்களும் அப்படியே வைத்து அடுத்த நாளைக்கு கொண்டு போக மாட்டார்கள். வெங்காயத்தோல் அதெல்லாம்
ஆல் பிஃபோர் தி எண்ட் ஆஃப் தி டே வாட் இஸ் டு பீ த்ரோன் இன் தி கார்பேஜ் இஸ் த்ரோன் இன் தி கார்பேஜ்.
அந்த நாள் முடியும் பொழுது மேஜை எல்லாம் துடைத்து அந்த அழுக்கை எல்லாம் எடுத்து குப்பை தொட்டிலே போட்டு விடுவார்.
And if the plates need to be washed, it's washed and kept away.
அங்கே கழுவ வேண்டிய காரியங்கள் எல்லாம் கழுவப்பட்டு அங்கே அடுக்கி வைக்கப்படும்.
Tomorrow morning you take a new plate.
அடுத்த நாளிலே கழுவின புதிய தட்டை எடுக்கிறீர்கள்.
It's not a new plate, it's the same old plate which was very dirty yesterday.
அது புதிய தட்டு அல்ல, நேற்று அழுக்கான பிளேட் தான்.
But it was cleaned yesterday.
ஆனால் நேற்றைய தினத்தில் அது கழுவப்பட்டு விட்டது.
You don't see any of the dirt of yesterday on that plate when you have your breakfast.
அந்த பிளேட் எடுத்து பார்த்தால் அது எந்த அழுக்கும் இல்லை. அதிலே நீங்கள் காலை ஆகாரத்தை நீங்கள் அதிலே சாப்பிடலாம்.
Do any of you wives give your husband food in yesterday's or day before yesterday's dirty plate?
நேற்று அல்லது நேற்று முன்தினம் சாப்பிட்ட பிளேட் கழுவப்படாத பிளேட்ல இன்னைக்கு யாராவது மனைவிமார்கள் கணவனுக்கு சாப்பாடு போட்டு கொடுப்பீர்களா?
Even a poor woman will not do that.
ஒரு ஏழை ஸ்திரீ கூட அப்படி செய்ய மாட்டாள்.
You may have been dirty yesterday, dirty last week, but today it's clean.
கடந்த ஆண்டு கடந்த வாரம் அது அழுக்கா இருந்திருக்கலாம், நேற்று தினம் அழுக்கா இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு அது சுத்தமா இருக்கிறது.
We wash our plate.
நாம் பிளேட்டுகளை கழுவுகிறோம்.
Every morning it's a new plate.
ஒவ்வொரு நாளும் அது புது தட்டா இருக்கிறது.
Like that.
இது போல
attitude must be like that new plate.
நம்முடைய மனப்பான்மை அந்த புது தட்டை போல இருக்க வேண்டும்.
Don't keep a dirty attitude in your relationship.
உங்கள் உறவுகளிலே தவறான அசுத்தமான மனப்பான்மை வைத்துக் கொண்டே இருக்க வேண்டாம்.
It may be a bit difficult in the beginning to do this.
இதை செய்வதற்கு ஆரம்பத்திலே சற்று கடினமாக இருக்கலாம்.
But if you do it,
ஆனால் நீங்கள் அப்படி செய்தால்,
you will find your whole married life changes.
உங்கள் முழு திருமண வாழ்க்கையிலும் பெரிய மாற்றம் ஏற்படும்.
So remember that verse, don't go to bed with some anger or misunderstanding still there.
ஆகவே தவறான புரிந்துகொள்ளுதல் அல்லது கோபத்தோடு கூட படுக்கைக்கு ஒரு காலம் செல்ல வேண்டாம்.
Ask Jesus to be between you.
உங்கள் இருவருக்கும் இடையில் இயேசு இருக்கும்படியாய் கேளுங்கள்.
To fellowship with you.
உங்களோடு கூட ஐக்கியப்படும்படியாக.
God wants you to be one.
நீங்கள் ஒன்றாக இருக்க முடியாய் தேவன் விரும்புகிறார்.
You know the physical union of a man and a woman in marriage.
திருமணத்திலே தாம்பத்திய உறவு என்பது
that is only a picture of the inward union that God wants you and your wife to have.
நீங்களும் உங்களுடைய மனைவியும் உள்ளான விதத்திலே கொண்டிருக்கக்கூடிய ஐக்கியத்தின் ஒரு பிரதிபலிப்பாக தான் அந்த தாம்பத்திய உறவு இருக்கிறது.
If you have a great longing for physical union with your wife.
சரீர பிரகாரமாக மனைவியோடு கூட சேர்ந்திருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு பெரிய வாஞ்சை இருக்கிறது.
That's good.
அது நல்லதுதான்.
It's a desire God has placed in our heart. We don't have to be ashamed of it.
நம்முடைய உள்ளத்திலே அப்படிப்பட்ட ஆசையை வைத்திருக்கிறார். அதை குறித்து நாம் வெட்கப்பட தேவையில்லை.
And see what a blessing comes out of it. We get children through that.
அது நிமித்தமாய் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை பாருங்கள். பிள்ளைகளை பெற்றெடுக்கிறோம்.
So in the same way spiritually we must have the same longing to be one with our wife.
அதே போல ஆவிக்குரிய ரீதியிலேயே மனைவியோடு கூட இசைந்திருக்கும்படியாக ஒருமனதாய் இருக்கும்படியாக ஒரு பெரிய வாஞ்சை இருக்க வேண்டும்.
Just like the physical union brings children, the spiritual union will bring a tremendous blessing in your life.
சரீர இசைவு எப்படி பிள்ளைகளை கொண்டு வருகிறதோ அதே போல ஆவிக்குரிய ஒருமனம் என்பது பெரிய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும்.
That's what God is trying to teach us.
இதைத்தான் நாம் கற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் விரும்புகிறார்.
In the new covenant, one of the great messages is two shall become one.
புது உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செய்தி இருவரும் ஒன்றாய் இருப்பார்கள்.
So when you now that you are married you must say Lord we are no longer going to be two we are going to be one.
திருமணமானவருக்கு ஆண்டவரே நாங்கள் இருவரும் வித்தியாசமானவர்களாய் அல்ல நாங்கள் இருவரும் ஒன்றாய் இருக்க போகிறோம் என்று சொல்ல வேண்டும்.
For that we must be quick to forgive each other.
அதற்காக நாம் மன்னிப்பதற்கு தீவிரமாய் இருக்க வேண்டும்.
Even if they are doing it for the 1000th time.
ஆயிரமாவது முறை அதை செய்தாலும் சரி.
Forgive.
மன்னியுங்கள்.
We do something for the 1000th time and God forgives us.
நாம் ஆயிரமாவது முறை எத்தனை தவறுகளை நாம் செய்கிறோம் ஆண்டவர் மன்னிக்கிறார்.
So the Bible says forgive one another as God has forgiven you.
தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை மன்னியுங்கள் என்று வேதம் சொல்கிறது.
So if you find it difficult to forgive,
மன்னிப்பதற்கு உங்களுக்கு கடினமாக இருந்தால்,
then think of how God forgave you.
தேவன் எப்படி உங்களை மன்னித்தார் என்று எண்ணி பாருங்கள்.
Then it will be easy to forgive.
அப்படியானால் உங்களுக்கு மன்னிப்பதற்கு எளிதாக இருக்கும்.
Some of you may say I can never forgive my husband or wife for doing that.
உங்களிலே ஒரு சிலர் சொல்கிறீர்கள் என்னுடைய கணவனை நான் மன்னிக்கவே முடியாது இப்படி செய்து விட்டார் என்று சொல்கிறீர்கள்.
But you will only make yourself miserable that way.
அப்படியானால் உங்களை நீங்களே பரிதாபமாக்கிக் கொள்கிறீர்கள் அவ்வளவுதான்.
So meditate on how much God forgave you.
எந்த அளவாய் தேவன் உங்களை மன்னித்தார் என்பதை ஜானியுங்கள்.
Then you will be able to forgive your husband or your wife.
அப்பொழுது உங்களுடைய கணவனையோ மனைவியோ மன்னிப்பதற்கு உங்களுக்கு எளிதாயிருக்கும்.
Now forgive does not mean that we should keep on doing the same thing again.
மன்னிப்பது என்று சொன்ன உடனே அந்த இன்னொரு நபர் அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அர்த்தம் அல்ல.
Every mistake we make, we must learn something for the future from it.
செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறிலேயும் எதிர்காலத்திற்கென்று ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்.
So supposing something you said caused a problem.
நீங்கள் சொன்ன ஏதோ ஒரு வார்த்தை அல்லது ஒரு வாக்கியம் பிரச்சனை உண்டு பண்ணிவிட்டது.
You must say, Lord, what can I learn from this?
ஆண்டவரே, இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்?
Then I don't do it again.
அதை மீண்டும் செய்யாமல் இருப்பதற்கு எனக்கு உதவி செய்.
If I don't learn something, then I will do it again.
நான் இதிலிருந்து ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் மீண்டும் அதை செய்வேன்.
You know, it's like if you don't know good carpentry and you're hammering a nail and you hit your thumb.
நீங்கள் ஒரு நல்ல ஆசாரியராக இல்லாதபடினாலே நீங்கள் மரத்தில் ஆணி அடிக்கிறீர்கள், சுத்தியை வைத்து நேரா சுத்தி கையில வந்து அடிக்குது, கட்ட வரல.
And you'll be more careful next time.
அடுத்த முறை ஆணி அடிக்கும் பொழுது நீங்கள் முகம் ஜாக்கிரதையா இருப்பீர்கள்.
You say, I have to be careful where I put my thumb.
நான் என் கட்டை விரலை சுத்தியை வைத்து அடித்து விடாதபடிக்கு நான் மிகவும் ஜாக்கிரதையா இருந்து ஆணி அடிப்பேன்.
Because next time you're careful.
அடுத்த முறை நீங்கள் கவனமா இருக்கிறீர்கள்.
What would you think of a man who every day is hitting his thumb?
ஒவ்வொரு நாளும் ஆணி அடிக்கும் போது கையிலே அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, அவரை பற்றி என்ன நினைப்பீர்கள்?
See, it doesn't have any sense. He's keeping on hitting his thumb every day.
புத்தியே இல்லை, எப்பவோ தான் கையில சுத்தி அடிக்கும் ஆணி அடிக்கும் போது கட்டை விரலை அடித்துக்
கொள்கிறார்.
நாம் அப்படி செய்ய மாட்டோம்.
Because if you hit once or twice, then you say, hey, now I know how to hold the nail.
ஒரு முறை இரண்டு முறை கையிலே சுத்தி பட்டு விட்டதென்று சொன்னால் இனிமேல் நான் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லி கவனமா இருக்கும்.
So in the same way, if you made some mistake in the way you spoke or did something to your husband or wife,
கணவன் இடத்திலேயோ மனைவி இடத்திலேயோ பேசினதன் மூலமாக அல்லது ஏதோ செய்ய காரியத்தை செய்ததன் மூலமாக தவறு செய்து விட்டால்,
see it like hitting your thumb, I made a mistake there.
அதை எப்படி நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கட்டை விரலிலே சுத்தியை வைத்து அடித்துக் கொண்டது போல நீங்கள் பார்க்க வேண்டும்.
Now how can I learn that I don't do it again?
இனிமேல் அப்படி செய்யாமல் இருப்பதற்கு எப்படி இதிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும் என்று
நீங்கள் பார்க்க வேண்டும். Both husband and wife must learn.
கணவன் மனைவி இருவருமே கற்றுக்கொள்ள வேண்டும்.
Oh Lord, that was wrong. That's why it brought little tension between us.
இந்த விஷயம் தவறு, ஆகவே தான் நீங்கள் இருவருக்குள்ளே பிரச்சனை வந்துவிட்டது என்று அறிந்து கொள்ள வேண்டும்.
I want to learn something.
இதிலிருந்து ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும்.
But I don't do that again.
நான் இனிமேலும் செய்ய மாட்டேன்.
And I tell you, little by little, your house, which may be like hell today, will gradually become like heaven.
இன்றைக்கு நரகத்தை போல இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பமானது கொஞ்சம் கொஞ்சமாக அது பரலோகத்தை போல மாறும்.
Not in one day.
ஒரு நாளில் அல்ல.
Maybe not in one year.
ஒரு வருஷத்திலும் கூட ஆகாமல் இருக்கலாம்.
But if you work at it.
ஆனாலும் நீங்கள் அதிலே பிரயாசப்படுங்கள்.
My wife and I worked at it for many years.
அநேக ஆண்டுகளாக நானும் என்னுடைய துணைவியாரும் இதை நோக்கி பிரயாசப்பட்டோம்.
Because we were determined, Lord, our home must be a testimony for you.
ஆண்டவரே, எங்களுடைய குடும்பம் உமக்கென்று சாட்சியா இருக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்தோம்.
Not only when visitors come.
பார்வையாளர்கள் வரும்பொழுது மட்டுமல்ல,
but all the time when the devil is watching us.
எல்லா நேரங்களிலேயும் என்றால் எல்லா நேரங்களிலும் பிசாசு கவனித்துக் கொண்டே இருக்கிறான்.
I don't know whether you know that the devil is always complaining about God's people to God.
உங்களுக்கு தெரியுமா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. எப்பொழுது பார்த்தாலும் பிசாசு தேவனுடைய பிள்ளைகளை பற்றி ஆண்டவரிடத்திலே தேவனிடத்திலே புகார் சொல்லிக் கொண்டே இருக்கிறான்.
See Revelation 12.
வெளிப்படுத்தின விசேஷம் 12 அத்தியாயத்தை பாருங்கள்.
And verse
10. 10 வசனம்.
It says here that Satan accuses the believers day and night to God.
தேவனிடத்திலே இரவும் பகலும் தன்னுடைய சகோதரர்களை குறித்து, விசுவாசிகளை குறித்து குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கிறான்.
He is what we call a full time worker.
அவனை பிசாசு நாம் என்ன அழைக்கிறோம்? முழு நேர ஊழியர்.
He is the most wholehearted full time worker.
அவன் தான் முழு இருதயமுடைய முழு நேர ஊழியர்.
He is day and night, he is accusing.
இரவும் பகலும் சகோதரரை குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கிறான்.
God, see that person there.
ஆண்டவரே, இங்கே பாருங்க.
See that child of yours over there.
உங்களுடைய பிள்ளை இவரை பாருங்க.
See that woman there.
அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்திரியை பாருங்க.
She says she is a great child of yours.
உங்களுடைய பிள்ளைன்னு சொல்லி பெருசா பெருமை பாராட்டிக்கிறார்.
See that person there. He says he is an elder brother.
இவரை பாருங்க, அவர் தன்னை மூப்பன் சொல்லி இருக்கிறார்.
And see this family. God, do you see that family?
ஆண்டவர், இந்த குடும்பத்தை பாத்தீங்களா?
See, there is nobody there, but see how they are behaving with each other.
யாருமே அங்க இல்லன்னா எப்படி ரெண்டு பேரும் நடந்துக்கறாங்கன்னு
பாத்தீங்களா? And God sees it.
தேவன் அதை பார்க்கிறார்.
And he knows it's true.
அது உண்மை என்று அவர் அறிந்திருக்கிறார்.
Like in Job's time.
யோபி நாட்களை போலவே.
But in Job's time, God could say,
ஆனால் யோபு நாட்களிலே தேவனால் சொல்ல முடிந்தது,
okay, all that you say is right, Satan, but have you seen this family, Job?
நீ சொன்னதெல்லாம் உண்மைதான், ஆனால் யோபின் குடும்பத்தை பார்த்தாயா?
And that is what the devil must say about your family.
உங்கள் குடும்பத்தை பற்றி அப்படித்தான் பிசாசு சொல்லும்.
The devil says, see all these bad homes in Tamil Nadu.
இங்க இருக்கக்கூடிய மோசமான குடும்பங்கள் எல்லாம், தமிழ்நாட்டில் உள்ள குடும்பங்கள் எல்லாம் பார்மாண்டவரே.
But God must say, yes, Satan, but have you seen this home?
ஆம் பிசாசே ஆனால் ஆம் சாத்தானே ஆனால் இந்த குடும்பத்தை பார்த்தாயா
in this town in this village you go to that home and see how
இந்த ஊர்ல இந்த கிராமத்துல இந்த ஸ்திரியை போய் பார் எப்படி இருக்கறாள் என்று
that was my longing
இது என்னுடைய வாஞ்சை
I say God when the devil is accusing so many people
ஆண்டவரே சாத்தான் பலரை குற்றம் சாட்டி கொண்டிருக்கும் பொழுது
you should be able to say to the devil but go and see Zakpunan's home see how it is there
ஆண்டவரே நீ சாத்தானை பார்த்து Zakpunan அவருடைய வீட்டுக்கு போய் பார் அங்க எப்படி இருக்குது என்று சொல்ல வேண்டும்
can God say to the devil about your home
உங்களுடைய குடும்பத்தை குறித்து தேவன் அப்படி சொல்ல முடியுமா
don't get discouraged if he can't say it yet
இது வரைக்கும் சொல்ல முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் சோர்ந்து போகவே வேண்டாம்
God will not say that is a perfect home
அது பூரணமான குடும்பம் என்று ஆண்டவர் சொல்லாமல் இருக்கலாம்
see they are working towards perfection
ஆனால் அந்த பூரணத்தை நோக்கி இருக்கு வளர்வதற்கு பிரயாசப்படுகிறார்கள்
see satan
சாத்தானே
see what that family was last year
போன வருஷம் அந்த குடும்பம் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தியா
have you seen how they are now
இப்போ எப்படி இருக்காங்கன்னு பாத்தியா
next year they'll be even better
அடுத்த வருஷம் இன்னும் மேன்மையானதாய் மாறுவார்கள்
so god is not trying to point out perfect homes because even my home is not a perfect home
என்னுடைய குடும்பமும் கூட பூரணமான குடும்பம் அல்ல ஆகவே தேவன் பூரணமான குடும்பம் என்று காண்பிக்க முடியாத தேடவில்லை
no perfect home in the world there's no perfect church there's no perfect man
இந்த முழு உலகத்திலேயும் பூரணமான குடும்பம் என்று ஒன்று இல்லை பூரணமான சபை என்று ஒன்றும் இல்லை பூரணமான தனிப்பட்ட மனிதன் என்றும் இல்லை
the devil can boast but god can boast about a home that's pressing on to perfection.
ஆனால் பூரணத்தை நோக்கி கடந்து செல்லக்கூடிய ஒரு குடும்பத்தை பற்றி ஆண்டவர் பெருமை பாராட்ட முடியும்.
I want to encourage all of you.
உங்கள் எல்லாரையும் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன்.
Be a family that's pressing on to perfection.
பூரணத்தை நோக்கி கடந்து செல்லக்கூடிய ஒரு குடும்பமாய் இருந்து விடுங்கள்.
Then your children will see that.
உங்கள் பிள்ளைகள் அதை பார்ப்பார்கள்.
And they can follow you.
அவர்கள் உங்களை பின்பற்ற முடியும்.
You know when my children left home they all left home for college when they were 18 years old
என்னுடைய எல்லா பிள்ளைகளுமே 18 வயதாக இருக்கும் பொழுது அவர்கள் கல்லூரிக்கு படிப்பு கண்டு வீட்டை விட்டு போய் விட்டார்கள்
and they saw how we lived at home
நாங்கள் எப்படி வீட்டிலே வாழ்ந்தோம் என்பதை பார்த்தார்கள்
our children know everything about parents
பெற்றோர்களை குறித்து எல்லா காரியங்களும் பிள்ளைகளுக்கு தெரியும்
and how I sometimes punished them when they didn't deserve to be punished
சில சமயத்தில் அவங்களுக்கு உண்மையாலுமே தண்டிக்க வேண்டாம் ஆனாலும் தண்டித்து இருந்திருப்பேன்
I made mistakes as a father
தாப்பனா இருக்கிற நான் தவறுகளை செய்திருக்கிறேன்
So I told them
நான் அவளை பார்த்து சொன்னேன்
you did not have a perfect father
உங்களுக்கு ஒரு பூரணமான தகப்பன் இல்லை
but you have an honest father
ஆனால் உங்களுக்கு ஒரு நேர்மையான தகப்பன் இருக்கிறார்
and I made a mistake I said I made a mistake
நான் தவறு செய்து விட்டால் தவறு செய்து விட்டேன் என்று சொல்வேன்
I did wrong to you I asked your forgiveness
உனக்கு தவறு செய்திருந்தால் நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன்
So remember all your life you never had a perfect father but you had an honest father.
வாழ்க்கை முழுவதும் நினைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு பூரணமான தகப்பன் அல்ல ஆனால் ஒரு நேர்மையான தகப்பன் உங்களுக்கு இருந்திருக்கிறார்.
Not a perfect husband but an honest husband.
ஒரு பூரணமான கணவன் அல்ல ஆனால் ஒரு நேர்மையான கணவன்.
Who immediately will acknowledge that is my mistake I'm sorry.
உடனடியாக இது என்னுடைய தவறு மன்னித்து விடு என்று சொல்லக்கூடிய கணவன்.
Not like Adam blaming his wife for blaming
him. ஆதாமை போல அவள் தான் தவறு இவர் தான் தவறு என்று சுட்டிக்காட்டுகிறார்.
I'm not asking all any of you to be perfect because that is impossible.
உங்கள் எல்லாரையும் யாரையுமே பூரணமானாய் இருங்கள் என்று சொல்லவில்லை அது கூடாத காரியம்.
That will take a lifetime.
அது வாழ்க்கை முழுவதும் பிரயாசப்படக்கூடிய காரியம்.
I'm asking you one question.
ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன்.
From today.
இன்றிலிருந்து.
Can you be an honest husband?
ஒரு நேர்மையான புருஷனா இருக்க முடியுமா?
Honest wife?
நேர்மையான மனைவியா இருக்க முடியுமா?
Honestly acknowledging your mistake.
உங்களுடைய தவறுகளை நேர்மையாக ஒத்துக்கொள்கிறவளாய்
and settling all your problems before you go to bed every night.
ஒவ்வொரு இரவும் படுக்கைக்கு போவதற்கு முன்பதாக எல்லா பிரச்சனைகளும் சரி செய்து விட்டு போவீர்களா?
I thank God for brothers who have come and told me in Bangalore.
பெங்களூர்ல இடத்திலே வந்து சகோதரர் சொல்லி இருக்கிறார்கள் அவர்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
Brother Zach.
Sir Zach அவர்களே.
What you told me on our wedding day.
என்னுடைய திருமண நாளில் நீங்கள் சொன்ன காரியம்
I have kept for 20 years.
20 ஆண்டுகளாக நான் அதை கடைபிடித்து இருக்கிறேன்.
Every day.
ஒவ்வொரு நாளும்
before going to bed I settled everything with my wife.
படுக்கைக்கு போவதற்கு முன்பதாக மனைவியோடு கூட காரியங்களை சரி செய்து இருக்கிறேன்.
I said praise the Lord.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
That is a greater miracle than raising the dead.
உயிரோ மரித்தவரை உயிரோடு எழுப்புவதை காட்டிலும் இது பெரிய அற்புதம்.
Do that my brother sister.
என் சகோதர சகோதரிகளே இதை செய்யுங்கள்.
And make your home more and more like heaven every year.
வர ஒவ்வொரு வருஷமும் கடந்து செல்ல செல்ல பரலோகத்தை போல மாற்றி விடுங்கள் உங்கள் குடும்பத்தை நாம் ஜெபிப்போம்
Heavenly Father
பரலோக பிதாவே
I pray that you will build heavenly homes in Tamil Nadu
ஆண்டவரே பரலோக குடும்பங்களை தமிழ்நாட்டில் கட்ட முடியாதவங்க ஜெபிக்கிறோம்
Give us all grace
எல்லாருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே
Forgive us our sins
உங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே
Help us to forget the past
கடந்த காலத்தை மறந்துவிட உதவி செய்யும்
To press towards the future
ஆண்டவரே எதிர்காலத்தை நோக்கி கடந்து செல்கிறோம்
that we shall have wonderful godly homes in Tamil Nadu
ஆண்டவரே எதிர்காலத்தில் கர்த்தாவே அற்புதமான தேவபக்தியுள்ள குடும்பங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே
not looking for the fault in the other person
மற்ற நபரில் குறை கண்டுபிடிக்கறவளாய் அல்ல
but looking for the fault in ourselves
எங்களுக்குள்ளேயே குறையை கண்டுபிடித்து களைய
we pray in Jesus name
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே
ஆமென்
ஆமென்